என்னவா ரசா அடிச்சு பின்னி போட்டு 9 ரசத்தையும் பூஞ்சி கொடுத்துருவாங்கடா பார்த்துருவோம்டா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்கக்கூடிய படத்தினுடைய அந்த ஓடிடியில் ஓட்டி ஓட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்ற நம்பிக்கையோடு பார்த்தா, ஆக்சுவலாக ஒரே ஒரு விஷயந்தான், ரொம்ப பிரம்மாண்டமான பிரமிப்பான இந்த மாதிரியான திரைப்படங்கள் திரைக்கு வருவது. அவங்க ஆரம்பமே பார்த்திங்கன்னா திரைத்துறையை நம்பி இருக்கக்கூடிய பல்வேறு குடும்பங்களுக்கு அப்படின்ற மாதிரி பலமான பீடிகையெல்லாம் போட்டிருக்காங்க. வெல், அந்த பீடிகையெல்லாம் தாண்டி இந்த சீன் போடலாம்ல, எப்படி நான் சீன் போடுறேன் அப்படின்னா எனக்கு பிடிச்ச சீன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நவரசாவுடைய சில ரசங்கள், எனக்கு பிடிச்ச அந்த சீன்கள், இதெல்லாம் உங்களோட பகுதியில் நினைக்கிறேன். பதிவு செக்மெண்ட்ஸ்குள்ளே பொறுத்தவரை முக்கியமான நான் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம் அப்படின்றத நிச்சயமாக சொல்லணும். நவரசால் நவரசத்தையும் உள்ளடக்கி கொடுக்கக்கூடிய ஒரு டைட்டில் கார்டு அப்படின்ற மாதிரி ஒரு டீசராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் கார்டு தான் முதல்ல வரும். இந்த சூர்யா, அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் போன்ற எல்லா நடிகர்களும் வருவாங்களே, அந்த 9 விதமான அந்த நவரசங்களையும் காட்டக்கூடியது, தேவதி பார்வதி மேனன் எல்லாரும் வரக்கூடிய அந்த எபிசோட் இருப்பாருங்க, அதுதான் வந்து டைட்டில் எபிசோடாகவும் வருது. இது இதில் ஒன்றும் ரகசியம் ஒன்றும் இல்லை, எல்லாருமே ஆன்லைனில் இதை பார்த்துட்டோம் அப்படின்னாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அந்த டைட்டில் கார்டுக்கான அந்த டைட்டில் எபிசோடுக்கான மியூசிக் ஏ ரஹ்மானுடையது. அண்ட் அதை வந்து யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது ஆர்வம் எனக்கு இருந்தது. யார் பார்த்தா தயாரிச்சிட பயங்கர தியேட்டர் ஆர்டிஸ்டோட இன்ஃப்ளூயன்ஸோட பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்ற அந்த உள்ளுக்குள்ளே இருக்க பயங்கரமான ஈர்ப்பு இருந்தது. பரத் பாலா அதை வந்து நமக்காக வந்து இயக்கி அளித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அதுக்குரிய பியூட்டிஃபுல்லான விஷயம். உண்மையாகவே நம்ம வந்து பரத் பாலா அவர்களுக்கு அந்த நன்றியை சொல்லணும். ஏன்னா இவ்வளோ ரொம்ப க்ளோஸாக ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டோடைய எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து உள்ளடக்கின ஒரு சமீப காலத்தின ஒரு டீசர் நான் பார்த்தல. இது என்னப்பா டீசர் ரிவ்யூவா அப்படிங்கிறீங்க? இல்லை இல்லை, நான் பார்த்த இந்த படத்துக்கான ரிவ்யூவை தான். டைட்டில் சீக்வன்ஸை பண்ண பரத் பாலாவுக்கும் டைட்டில் சீக்வன்ஸுக்கான மியூசிக் பண்ண ஏஆர் ரஹ்மானுக்கு மட்டும் இல்லாமல் எங்கெங்கே எந்தெந்த விஷயங்கள் நம்மளை பயங்கரமாக கவர்ந்துருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன், சீன் போடுறேன் உங்களோட அரவிந்த் பாரதி. நவரசா ஆன் நெட்ஃப்ளிக்ஸ். ஓப்பனிங்லேயே 1 ball 6 அடி முடியுமா அப்படின்னா அதை வந்து நவரசாவில் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்லேயே வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. கருணை அப்படிங்கிறதான் அதில் இருக்கக்கூடிய முதல் ரசம், அதாவது வந்து முதல் பாவம் அல்லது முதல் ரசமாக கருணையை தான் சொல்லிக்கிறாங்க. எவ்வளோ கருணையாக நடந்துக்க முடியும், அந்த கருணையோட வெளிப்பாடு என்ன, இதை நான் அதை தடுத்துருக்கலாம் இதை தடுத்துக்கலாம்னு ஒரு முக்கியமான கேரக்டர் முக்கியமான இடத்துல சொல்லக்கூடிய டைலாக் தான். ஆனால் அதுக்காக அவங்க கொடுத்த க்யூ தான் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து கதை யாரோடதும் கேட்குறீங்க, யார் தலைவர் தான் நம்ம மணிரத்னம் அவர்களுடைய கதை தான். அதை வந்து அவருடைய பரமசிஷ்யர் இன்றைக்கும் வந்து அவருடைய பாணியிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக புதுசாக பண்ணி இருந்தாலும் அவருடைய முத்திரையை இன்றைக்கும் கொடுத்துருக்குறது பிஜாய் நம்பியார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. வெல், கோவிந்த் வசந்தாவுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம்னா, யாருக்கென்று அழுத போதும் தலைப்பனாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம். என்ன பாடு ஞாபகம்? அதே தான், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். பிவி சீனிவாஸ் குரலில் இருக்கக்கூடியதான் ஓப்பனிங் மியூசிக். முக்கியமான செக்மெண்ட்டில் இதை நடுவில் கொண்டு வந்து கவியரசு கண்ணதாசனுடைய வரிகளை உள்ளே இன்சர்ட் பண்ணி சொல்லுவோம். பியூட்டிஃபுல்லாக செம்ம ரசனை. அந்த ரசனையோட பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பழித்தென்று பழிச்சென்று மண்ணோடு ஏந்த மரத்தனைவர் கண்ணோடு ஏந்து கண்ணோடாதவர் அப்படிங்கிற அந்த திருக்குறள் எனக்கு ஃபீல் குட் குரல் ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. ஆமாம், நான் நிறைய எபிசோட்ஸ் போட்டிருக்கேன் ஃபீல் குட் குரல், அதையும் நீங்கள் கேட்கலாம். இது குரல் எண் 576. நிச்சயமாக அடுத்த ஃபீல் குட் குரல் இந்த குரலை நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுகிறேன். இந்த பட கதை சொல்ல மாட்டேன். இருந்தாலும் திருப்பி இந்த கதைக்கு வந்தால், எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அப்படின்னா ஒரு முக்கியமான நிகழ்வு, அந்த ஒரு கொலை நிகழ்வு. அந்த கொலை நிகழ்வை பார்க்கக்கூடிய அந்த சாட்சி நடக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரேவதி, அவருடைய மகன் அசோக் செல்வன் இருக்கார். அந்த கொலை நடந்த இடத்துல இருந்த ரெண்டு பேர் அப்படின்னா ரெண்டு கேரக்டரு, ஒன்று வந்து விஜய் சேதுபதி, இன்னொன்று தான் பியூட்டிஃபுல்லான கேரக்டரு. அந்த கேரக்டர் பாதிக்கப்பட்டதும் அதுதான், கேள்வி கேட்கறதும் அந்த கேரக்டர் தான். அந்த கேரக்டரில் விஜய் நம்மளுடைய பிரகாஷ் ராஜ் அவர்கள் நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதியை வந்து கேள்வி கேட்டு அவருக்குள்ளேருந்து அந்த பதிலை வர வச்சு அந்த பதிலுக்கான கருணையை தேடி அந்த கருணையை வந்து ரேவதி கேரக்டர் மூலமாக கிடைக்க முடியுமா, இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஒரு 25 நிமிஷம் பொறுத்தா போதும், அந்த பதில் கிடச்சிடும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக மனித அந்த இயல்புகளை உணர்வுகளை அந்த கோவத்தை நான் அந்த நேரத்தில் விட்டுருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்கு தோண வைக்கிற அளவுக்கு ஒரு அழுத்தமான ஒரு கதை. இன்னும் கூட ஸ்க்ரீன் பிளேயில் நச்சுன்னு மனசில் பதிவு வச்சுருக்கலாமோ அப்படின்னு சில இடங்களில் தோன்றினாலும், சமீப காலங்களில் இந்த அளவுக்கு வந்து கருணையை கோவத்தை தவிர்க்கிறத அந்தந்த நிமிஷத்தை எதிரிகள் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய சில உறவுகளை எப்படி கையாளலாம் அப்படின்றதுக்கான ஒரு பளிச்சுன்னு நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ரீசெண்டாக யாரோடையாவது சண்டை போட்டிருந்தீங்கன்னா, யாரையாவது எதிரின்னு நினச்சிருந்தீங்கன்னா, யாரையாவது கொலை பண்ணுறண்டா உன்னையெல்லாம் என்ன பண்ணுறண்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா, ப்ளீஸ் இந்த செக்மெண்ட்டை ஒரு தடவை பார்த்துருங்க. நவரசனுடைய முதல் செக்மெண்ட் கருணை அப்படிங்கிறது தான் இந்த ரசம். இந்த எபிசோடுடைய பேர் வந்து எதிரி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் அது எதிரியா இல்லை உங்களுடைய நண்பனா இந்த எபிசோடு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் சொல்லும். கமெண்ட்ஸ் இருந்தால் தாராளமாக நம்ம பாட்காஸ்ட்டில் அப்படியே அப்டேட் பண்ணுங்கள். சீன் போடுறேன் உங்களோட அரவிந்த் பாரதி. ரொம்ப அப்பாவியாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னசென்ட், கரெக்ட். ஆனால் அந்த இன்னசென்ட்டோட உண்மையாகவே இன்னசென்ட்டான ஒரு ஸ்டோரி, நடிகர் இன்னசென்ட், எம்பி இன்னசென்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்ற படம் பார்த்துருந்தீங்கன்னா, அதில் வந்து அவர் தான் ஒரு ஃபோனில் கேரக்டர் வருவார். ரொம்ப ஆக்சுவலாக கேரளாவில் பயங்கர ஃபேமஸான ஒரு நபர். அந்த நபரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன ஒரு எபிசோடு, அந்த எபிசோடை வந்து பிரியதர்ஷன் வந்து பிச்சி பல்லு எடுத்து அந்த என்ன சொல்கிறது, எந்த இந்தியாவினுடைய எந்த மாநிலத்தில் இந்த கதை நடந்தது நீங்கள் சொல்லியிருந்தாலும், ஆப்பிரிக்காவில் எந்த மாநிலத்தோட எந்த கிராமத்தில் இந்த கதை நடந்ததுன்னு சொல்லியிருந்தாலும் ஒத்துட்டு திருப்பீங்க. அந்த மாதிரி ரொம்ப இழையோடைய ரொம்ப லைட்டான ஸ்லைட்டான நகைச்சுவையை அங்கங்கே அப்படி தூவி உண்மையாகவே வந்து ஹாஸ்யம், அதாவது நகைச்சுவை அல்லது சிரிப்பு அப்படின்ற உணர்வுக்கான இரண்டாவது படமாக சொல்லுகிறாங்க. அந்த படத்துடைய அந்த எபிசோட பேர் வந்து சம்மர் ஆஃப் 92, அதாவது 1992 என்ன நடந்தது அதனுடைய என்ன சொல்கிறது, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃப்யூச்சரில் திரும்பி பார்த்தா அந்த இருந்த கேரக்டர்ஸ் இன்றைக்கி எப்படி இருக்காங்க, இவ்வளோதான் படம். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு படம். என்ன விதமான நடிகர்கள்னு சொல்கிறீங்க, வேலுசாமி அப்படிங்கிற அந்த முக்கியமான கேரக்டரில் யோகி பாபு, இன்னொரு பக்கம் வந்து முக்கியமான லக்ஷ்மி டீச்சர்ன்ற முக்கியமான கேரக்டரில் ரம்யா நம்பீசன், அப்புறம் பிரின்சிபலான அந்த முக்கியமான கேரக்டர் நெடுமுடி வேணு, அதுக்கப்புறம் நம்ம வைஜி மகேந்திரன், அப்புறம் இவர் அருள்தாஸ் கூட ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரில் வராரு. இப்படி ஏகப்பட்ட என்ன சொல்கிறது, ஏகப்பட்ட கேரக்டர்ஸில் சும்மா பியூட்டிஃபுல்லாக நம்ம பிச்சு உதறுகிறாங்க. அதில் வந்துருக்கூடிய இந்த மகாராசா கேரக்டரில் நாசுன்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு, நீங்கள் நாசமாக நடிச்சிருக்காரு உண்மையாகவே வந்து நீங்கள் அவரை பார்க்கணும், சில நிமிஷங்கள் தான் அவர் வராருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நாசமாக நடிச்சிருக்கக்கூடிய அந்த நாஸ் அவர்களுடைய அந்த ஒரு நடிப்பை வந்து நம்ம உண்மையாகவே பரணும் நடிப்பு இல்லைனாலும் சும்மா பிச்சு உதறுகிறாப்பில். ஆக மொத்தத்தில் ரொம்ப 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 நல்ல படம். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா அந்த சக்தி வேல் அப்படிங்கிறவர் தான் வந்து அந்த வேலுசாமி அப்படிங்கிற இந்த கேரக்டருடைய எளிமையான ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக் கேரக்டர் நடிச்சிருக்காரு. அச்சு நொறுக்கிற சீன் எப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் அந்த 100 மார்க்ஸுக்கு எவ்வளோ மார்க் போடுறாங்கன்றது ட்விஸ்ட்டை ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு வருது. கடைசியில் மன்னிப்பு கேட்குறது டீச்சர்கிட்ட, அதோட பியூட்டிஃபுல் என்னென்னா அந்த லாஸ்ட் டைலாக், பஞ்சிங் டைலாகு, அந்த வீட்டில் அந்த நாத்தம் இன்னும் போலடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைலாகோட பியூட்டிஃபுல்லான சீன். எனக்கு ஆக்சுவலாக மொத்தத்துலேயே அந்த சீன் தான் ரொம்ப பிடிச்சது. மற்றெல்லாம் கொஞ்சம் நகைச்சுவைன்ற பேரில் அப்படி எப்படி இருந்தால் கூட, அந்த கரெக்டாக அந்த க்ளோசிங்கில் வரக்கூடிய விஷயங்களை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஆக மொத்தத்தில் நவரசால் நீங்கள் வாய் விட்டு சிரிக்கலைனா கூட கொஞ்சம் வாய்க்கு திறந்து சிரிப்பதற்கான ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, நிச்சயமாக இந்த ஹாஸ்யா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். பிரியதர்ஷன் தான் வந்து ஈக்கிருக்காரு. இதில் வந்து டவுட்லெஸ்ஸான விஷயம் வந்து பிரமாதமான அவருடைய அந்த பணி. அவர் தெரியல, பிரியதர்ஷன் ஒரு இன்டர்நேஷ்னல் டைரக்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அவர்கிட்ட, ஆனால் இது எல்லா மொழியிலையும் அவர் எப்படி எடுத்திருப்பார் அப்படிங்கிறதுலாம் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான மாஸ்டர். இந்த மணிக்கூட்டன் அப்படிங்கிறவர் தான் வந்து அந்த என்ன சொல்கிறது, பாடி பில்டிங் டீச்சராக வந்துருக்காரு. அவரும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். எனக்கு இந்த எபிசோடு வந்து ரொம்பவும் பிடிச்சிருந்தது. பியூட்டிஃபுல்லி டைரக்டட், அது ஓரளவுக்கு வந்து அந்த பீரியட் சினிமா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு பீரியடுக்கு கொண்டு போய் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களையும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக மொத்தத்தில் யூ லவ் திஸ் பிளேஸ் அப்படின்ற மாதிரி அந்த கிராமத்தை ரொம்ப அழகாகவும், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை கொட்டக்கூடிய இடத்தையும் அழகான இடத்துலையும் கொண்டு வந்ததுக்காகவே இந்த செக்மெண்ட் உங்கள் மனசில் ஓரளவுக்கு நிற்கும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தெரியும். சீன் போடுறேன் உங்களோட அரவிந்த் பாரதி, நவரசால ஹாஸ்யா. டிசம்பர் 21ஆம் தேதி 2014 நீங்கள் என்ன பண்ணிருந்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்லுங்க, நான் காஃபி குடிச்சிருந்தேன், நான் காலேஜ் போயிருந்தேன், நான் ஸ்கூல் போயிருந்தேன், அன்றைக்கி எங்கள் வீட்டில் செம சண்டை, இல்லை நான் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வரவே இல்லை, அன்றைக்கி செம மழைப்பா, செம குளிர்ப்பா, கிறிஸ்மஸ் மாதம் இல்லை, மறுபடி மாதம் மறுநாள் காலையில் ரெடி ஆகிட்டு இருந்தேன், இப்படி ஏதாவது ஒன்று சொல்வீங்க. ஆனால் என்ன நடந்திருக்கும் டிசம்பர் 21, 2012 அப்படின்றதுக்கான வேறு விதமான பதில் உங்களுக்கு கிடைக்கணும்னா, உங்களோட இமேஜினேஷனை பிச்சு படலாக்கி கற்பனையை கசிந்து உருகி அதை காகிதமாக கிழித்து போடுவதற்கு நீங்கள் தயாராக இருந்தால், நிச்சயமாக கார்த்திக் நரேன் அவர்கள் இயக்கியிருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் அக்னி அப்படின்றக்கூடிய எபிசோட் 3, ஆமாம், என்ன பாவத்தை வெளிப்படுத்து, என்ன ரசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அற்புதம், அற்புதமான விஷயமா இருக்குது. அற்புதம்ங்கிறது நல்லதுக்கு பயன்பட்டால் என்ன ஆகும், கெட்டதுக்கு பயன்பட்டால் என்ன ஆகும், இவ்வளோ தான் இந்த ஒன் லைன். இந்த அற்புதத்தை கெட்டது கையில் போய் மாட்டிக்குமா அப்படின்ற ஒரு பயத்தோடவே நம்மளை முடிச்சுட்டாங்க. ஆனால் அது நல்லதாக கெட்டதான்னு நமக்கு தெரியாது. ஆனால் கெடுக்கிற விஷயத்துக்கு அற்புதம் கிடைத்தால் அது மிகப்பெரிய கேடாக விளையும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்கள். இது 3வது எபிசோடு அப்படின்னாலும் தெரியல, பிரசன்னா 3 வேஷத்தில் வர்றார். என்னது 3 வேஷம் அப்படின்னீங்கன்னா, இல்லை ஆக்சுவலாக ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டி கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, தி டைம் ரியாம் ஹேஸ் 3 கால்குலேஷன்ஸ் வேர் தட் திஸ் சிங்கிள் பர்சன் கேன் லிவ் இன் 3 டிஃப்ரெண்ட் டைம்ஸ் பிகாஸ் ஆஃப் தி கண்ட்ரோல் ஆஃப் தி சப்கான்ஷியஸ் மைண்ட். ஒன்றும் புரியல, அப்படி தான் நிறைய இடங்கள் புரியாத மாதிரி இருந்தாலும் எனக்கு அந்த காட்சி ரொம்பவே பிடிச்சது, புரிஞ்சுது, எனக்கு புரிஞ்ச மாதிரி புரிஞ்சுது. என்னவா புரிஞ்சுது அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்டோபர் நோலன் படத்தை 2 தடவை பார்த்து 2வது தடவை எனக்கு தான் புரிஞ்சுதுன்னு ஒரு விஷயம் சொல்லுங்க தெரியுமா? அதே மாதிரி தான் கார்த்திக் நரேனோட இந்த படத்தை பார்த்து நான் 2 தடவை பார்த்து 2 தடவையும் அந்த சீன் எனக்கு புரிஞ்சுது, பிடிச்சிது அப்படின்னு நான் சொல்கிறேன். கார்த்திக் நரேனும் அரவிந்த் சாமியும் சேர்த்தா என்ன மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்க முடியும் அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு அப்படின்றது நல்லா தெரியுது. எழுத்தும் கார்த்திக் நரேன் அவர்களுடையது, டைரக்ஷனும் கார்த்திக் நரேன் அவர்களுடையது. ஆனால் இதை மொத்தமாக வெளி கொடுக்கக்கூடிய நடிப்பு யாருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அரவிந்த் சாமி, இந்த நர்ட், ஜீனியஸ் ஆஃப் ஜீனியஸ், சூப்பர் மைண்ட் ஆஃப் ஆல் சூப்பர் மைண்ட்ஸு. என்ன மாதிரியான ஒரு அறிவு கெட்டாத ஒரு விஷயத்தை அறிவினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அறிவை அகப்படுத்தியதாக நினைக்கக்கூடிய ஒரு மனிதன், எதிர்காலத்தையும் தன்னுடைய பழைய காலத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதன், என்ன விதமான ஒரு ஒரு குறுகிய ஒரு வட்டத்தில் போய் மாட்டிக்க முடியும், அது அந்த அளவுக்கு கேடாக முடியும் அப்படிங்கிறத ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நர்டு, ஒரு ஜீனியஸ், ஒரு சயின்டிஸ்டாக ஒரு ரோல் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காரு. பூர்ணா ஒரு சின்னதில் இருக்காங்க, ஐ திங்க் சாய் சித்தார்த்தின் பேருன்னு நினைக்கிறேன். அவர் 2-3 சீனில் தான் கிளிம்சஸில் வந்துட்டு போனாலும் அவர் தான் மெயின் வில்லனா அப்படின்ற ரேஞ்சுக்கும், இல்லை அவர் தான் கல்கி, அவர் தான் ரேஞ்சுக்கு கல்கியா அப்படின்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றத்தை இந்த இடத்துல குடிஞ்சிருக்காங்க. என் கண்ணை மூடி நினச்சேன்னா அப்படியே இந்த டிராஃபிக் சிக்னலில் இந்த 5 வண்டியை தாண்டி முன்னாடி இப்போ நின்றுனா நீங்கள் உங்களுக்கு பைபோலார் டிசார்டர் வந்துடும்னு பயப்படாதீங்க. ஆனால் இந்த படத்தில் இது சாத்தியம் என்பதை, சாத்தியக்கூறுகள் இல்லாத விஷயத்தை வைத்து சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறார்கள். எஸ், இதுக்கு மேலே இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனை பற்றி நான் ஜாஸ்தி சொல்ல முடியாது. ஆனால் அற்புதமான ஒரு ஒரு கற்பனை, ஒரு புதினத்திற்கு நிகரான, ஒரு புதினத்தில் செய்யக்கூடிய அத்தனை மாயாஜாலங்களையும் இந்த படத்தில் கார்த்திக் நரேன் அரவிந்த் சுவாமியும் பிரசன்னாவையும் வச்சு பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன கேரக்டர்ஸை வச்சும் பண்ணியிருக்காரு, கூடவே பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சும்மா பிச்சு பெடல் எடுத்து பின்னிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். எனக்கு ரொம்ப ஹையாக ஃபீலான, ஒருவேளை என்னோடய ரசனைக்கு அது ரொம்ப பிடிச்சதுனால, ஆனால் ஆகமத்தில் நான் ரொம்ப சீன் போடுறேன். எதுக்கு சீன் போடுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு சீனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி கடைசி சீனும், அந்த கண்களை மூடி ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் இன்னொரு இடத்துல அந்த கேரக்டர்ஸ் திருப்பி அரவிந்த் சாமியும் பிரசன்னாவும், அரவிந்த் சாமியும் பிரசன்னாவையும் பார்க்கக்கூடிய அந்த சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. சீன் போடுறேன் வித் மீ அரவிந்த் பாரதி, நவரசா ஆன் நெட்ஃப்ளிக்ஸ். அற்புதத்தை நீங்கள் தாராளமாக ப்ராஜெக்ட் அக்னியில் கண்டுபிடிக்கலாம். சீ தூ போ அப்படின்னு ஒரு வெறுப்பையும், அதுக்கு மேலே ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை தான் அவ்வளோ அசிங்கமாக திட்டுறதையும் அத்தனையும் கண்ணாலேயே சொல்ல முடியும்னா, அதித்தி பாலன் கடைசி ஷாட்டுக்கு ஒரு 2 ஷாட்டுக்கு முன்னாடி வர அந்த ஒரு ஷாட்லேயே காமிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு அத்தனை வெறுப்பு மிக்க ஒரு கேரக்டரில் காட்ட முடியுமா அப்படின்னா காட்ட முடியும். அத்தனை வெறுப்பையும் அத்தனை இயலாமையும் போதாமையும் வச்சுக்கிட்டு குரூரமான ஒரு மனிதர் மேலே இத்தனை டிஸ்கஸ்ட், அப்படி தான் இந்த பி பச்சாவுக்கு அவங்க டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம், உண்மையாக நான் சீன் போடுறேன் அப்படின்றதுக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். தீஜாவுடைய கதை எடுத்து வசந்த் சாய் எடுத்திருக்காரு அப்படின்றத, வசந்தனுடைய என்ன சொல்கிறது, ஒரு அடுத்த தலைமுறை வசந்த் சாய் கோ ப்ரொடியூஸும் பண்ணி டைரக்டும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும், ஜஸ்டின் பிரபாகரனுடைய இந்த இசை ஒரு பெரிய ட்ராமா, 1965 நடக்கக்கூடிய ஒரு கதை, ஒரு எளிமையான கிராமம், அந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு கல்யாணம், அந்த கல்யாணத்தில் நடக்கக்கூடிய அந்த உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவு பிணக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த இடத்துல அந்த பிணக்கமில் இருக்கக்கூடிய அந்த ஆதரவு உறவு, எதிர்ப்பு உறவு, இது ரெண்டுமே உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் அத்திபாலனும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இன்னொரு சர்ப்ரைஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்போதுமே வந்து ரொம்ப நியூட்ரலான ரிவ்யூஸ் சொல்லக்கூடிய நண்பர் கார்த்திக் கிருஷ்ணாவுடைய அந்த கேரக்டரும் சர்ப்ரைஸ் எனக்கு எனக்கு பார்த்த வரைக்கும். பட் பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டரைசேஷன். அவங்க ரெண்டு பேரும் வந்து உருகி உருகி அந்த கல்யாணத்துக்காக உதவி செய்கிறதும், இவங்களாம் செய்கிறாங்களேன்றது வெறுப்புலேயே அதை விட்டு ஒதுங்கி இருந்து தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை வீணாக போச்சு, இவங்களாம் நல்லா இருக்காங்களேன்ற அந்த வெறுப்பையே முழுமையாக சுமந்து கொண்டு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பாசத்தை காட்டுறோம்னு நடிக்கக்கூடிய நெல்லி கணேஸ்வரருடைய அந்த சித்தப்பா கேரக்டரும், பா என்னம்மா ஒரு படம் அப்படின்றது உண்மையாகவே இந்த கதையினால் படமா படத்தினால கதையா அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியல, அந்தளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று, சில எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ் நிச்சயமாக எழுதியிருப்பாங்க. ஆனால் தீஜா அவர்களுடைய பாயசம் அப்படின்ற கதையை எடுத்து பாயசம்னே இந்த செக்மெண்ட்டுக்கு பேரை வச்சு, அந்த பருப்பு பாயசத்தில் அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த பருப்புகள் ரெண்டும் எப்படி ஒன்றா சேர்றதுனால கல்யாண பையனும் பொண்ணும் ஒன்றா சேருவாங்க அப்படின்ற அந்த ஒரு நுட்பத்தை கூட வந்து நம்மளுடைய பகவதி பெருமாள் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் மூலமாக வெளிக்கொடுது. என்ன ஒவ்வொரு நிவான்சஸுங்க, எனக்கு பிடிச்ச சீன்ஸ் ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்குது. அதிபலம் அந்த கண்ணில் பார்க்கக்கூடிய அந்த சீனு, அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து பாயசத்தை சொல்லக்கூடிய ஒரு சீன், அதுக்கப்புறம் இவர் இவ்வளோ விருப்பாக தன்னுடைய பையன்கிட்ட பேசிட்டு தன்னோட பொண்ணுக்கிட்ட பேசி அண்ணா அண்ணான்னு பின்னாடியே ஓடாதான்னு சொல்லும்போது, அந்த கேரக்டர் அதாவது அந்த முக்கியமான கேரக்டர் சுப்பு அப்படின்ற கேரக்டரு குமார் நடராஜன் நடிச்சிருக்காரு, அவர் கொண்டு வந்து அந்த கோட்டு கொடுக்கக்கூடிய சீனு, இத்தனை விருப்பையும் அவர் பண்ணி முடிக்கும்போது அதிபாலன் வந்து அத்தனை பெரிய அண்டாவா நீ ஒத்தையா அப்பா தள்ளி விட்ட அப்படின்னு கேட்கக்கூடிய சீனு, கடைசியாக இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவ்வளோ வெறுப்பையும் பண்ணிட்டு ஒரு மனுஷன் வந்து தீர்காயுஷ்மான் பவ அப்படின்னு வந்து வாழ்த்தக்கூடிய சீன், ஏகப்பட்ட சீன்கள் வந்து முத்திரை பதிச்சிட்டாங்க. ஆல் டைம் மெமரியில் நிற்கக்கூடிய ஒரு சிறுகதை, ஒரு சிறுகதையை சார்ந்த ஒரு படம், குறும்படம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். திரைப்படத்தில் ஒரு குறும்படம் அப்படின்னா இது உண்மையாகவே இந்த திரைப்படம் மனசில் நிற்கும். ஒரு கல்யாணத்தினுடைய அந்த பாடல்களை அழகாக கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா இடத்தையும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஜஸ்டின் பிரபாகரனுக்கு எவ்வளோ பாராட்டு சொன்னாலும் தகும். அதுவும் சுதா ரகுநாதன் அவர்களை சரியான இடத்துல சரியான பின்னணி குரலில் பயன்படுத்தினேன். ஹேட்ச் ஆஃப் இந்த மொத்த டீமுக்குமே, வசந்த் சாய் அவர்களுடைய இந்த ப்ரொடக்ஷனுக்கு யாரெல்லாம் இருந்திருக்காங்களோ, எனக்கு நிறைய சீன்ஸ் பிடிச்சிருந்து. சீன் போடுறேன் உங்களோட நவரசாவில் பி பத்ஸா, அதாங்க கடுமையான வெறுப்பையோடு சேர்ந்த அந்த இகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல அவ்வளோ குரூரமான ஒரு கேரக்டரை நிச்சயமாக பார்த்து ரசிப்பீங்க. சே இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிங்கன்னா, நம்ம அந்த மனுஷங்களாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு நல்ல பாடமும் உங்கள் மனசில் கிடைக்கும். தீஜா அவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு நல்ல சமர்ப்பணமாக இந்த படம் பார்ப்பதே இருக்கும்னு நான் நம்புகிறேன். பச்சை குழந்தைங்களுக்கு கூட இறக்கம் காட்டாதவங்கக்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்ல போறியடா, இதுதான் ஒன் லைனு. எந்த எபிசோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய இந்த சாந்தம், அதாவது அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி, அமைதியோ அமைதி அப்படிங்கிறது தான் பீஸ் அப்படிங்கிற இந்த எபிசோட பேர். ஆனால் பார்த்து முடிக்கும் போது மனசில் பீஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா கொஞ்சம் கனமான ஒரு ஒரு எபிசோடு தான் அது. ஆச்சரியம் என்னவென்றால், மாஸ்டர் அப்படின்ற கூடிய அந்த கேரக்டரில் கௌதம் வாசுதேவ் மேனன் நடித்திருக்கிறாரு. பொதுவாக வந்து அவர் போலீஸாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் போராளியாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் பாபி சிம்மா தான் அதில் வந்து ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸு. அது ஈழத்தமிழனுடைய ஆத்தென்டிசிட்டி நமக்கு எக்ஸாக்டாக தெரியல அப்படின்னாலும், அதை தன்னுடைய உடல்வாகல தன்னுடைய மொழிவாகல பாபி சிம்மா ஸ்டாண்ட் அவுட்டாக பண்ணியிருக்காரு. எதிர்பாராத அந்த வெள்ளையன் கேரக்டர் தான் படத்தினுடைய கரு. அந்த வெள்ளையனை காப்பாற்றுறதுக்கு போய் என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படிங்கிறத அந்த ஒரு சின்ன எபிசோடு, அந்த எபிசோடில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு பக்கம் கார்த்திக் சுப்ராஜோடைய இந்த ரைட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வித்தியாசமான கோணத்துக்கு நம்மளை கொண்டு போகுது. அமைதியை விரும்பாதவர்கள் அல்லது வந்து கொடூரமானவர்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக அன்பானவர்களாக மாறுவார்கள் அல்லது அமைதியை மதிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நுவான்ஸான விஷயம். அதோடைய எண்டு, சீனுடைய எண்டு இல்லைன்னா அந்த எபிசோட எண்டு வேறு மாதிரி இருந்தாலும், அந்த ஒரு சின்ன இன்டர்வியூட அந்த ஒரு 5 நிமிடங்கள் இடையில் அதையும் மதிப்பார்கள், உள்ளத்தில் இரக்கமற்றவர்கள் நம்பப்படவங்களுக்கு கூட மனசில் அந்த ஈரம் இருக்கும், அவனுக்கு கூட மனசில் ஈரம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீனு எனக்கு நச்சுன்னு பிடிச்ச சீனு. அதே மாதிரி அந்த வெள்ளையன் வந்து கொஞ்சம் தள்ளி போனதுக்கு அப்புறமா வெள்ளையனை கூப்பிடுறதுக்காக அந்த அந்த பொறுமையாக அந்த செவுத்தோரமே ஒதுங்கி நின்று பதுங்கி நின்று
அந்த பொம்மையை தூக்கி போட்டு வெள்ளையா வெள்ளையான்னு கூப்பிடக்கூடிய அந்த ஒரு காட்சி, இதில் ஒரு எக்ஸைட்டிங் கேரக்டர் அந்த வெள்ளையன் கேரக்டரில் இருக்கக்கூடிய அந்த அந்த குட்டி நடிகர். அதை விட இன்னொரு எக்ஸைட்டிங் கேரக்டர் வந்து தருண் அப்படின்னு ஒரு குட்டி தம்பி நடிச்சிருக்காப்புல, ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காப்புல. நிச்சயமாக உங்களுக்கு ஒருவேளை ஈழத்தமிழ் இலங்கை போர் இதனுடைய பின்னணி தெரியாமல் இருந்திருந்தாலும், அல்லது இதை பற்றின வித்தியாசமான கண்ணோட்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும், ஃபார் அகெயின்ஸ்ட் எப்படி இருந்தாலும், இந்த காட்சி உங்களை நிச்சயமாக ஓரளவுக்கு தைக்கும். ரொம்ப ஆழமாக தைச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆனால் நிச்சயமாக தைக்கும். ரொம்ப இழையோடைய வன்முறையினுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத இழையோடைய அளவு சொல்லி அமைதி சாதிக்கக்கூடியதும் கூட, ஆனால் அமைதி நிலைத்திருக்கிறதுக்கான நிறைய வழிகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் சொல்லியிருக்காரு கார்த்திக் சுப்புராஜன். நான் நம்புகிறேன் பெரிய பலம் இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய பின்னணி இசை. ரொம்ப சின்ன செக்மெண்ட் அப்படின்னா கூட அதுக்கு தேவையான அந்த பதட்டத்தையும் பரபரப்பையும் துப்பாக்கி சத்தத்தினுடைய இடைவெளியிலையும் ஒரு சத்தத்தை கொடுத்து அதை வந்து நிரப்ப முடியும் அப்படிங்கிறத சந்தோஷ் நாராயணன் சானா நிரூபிச்சிருக்காரு. கொஞ்சம் பார்த்து உங்களுடைய முடிவுகள் என்ன அப்படிங்கிற எடுக்கிறதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய செக்மெண்ட் கிடையாது அப்படின்னாலும், இந்த அமைதி அப்படிங்கிறக்கூடிய அந்த ரசத்தை அந்த பாவத்தை வெளியேற்றப்படக்கூடிய ஒரு ஆனஸ்டான முயற்சி இந்த சாந்தம் அல்லது பீஸ் நவரசா ஆன் நெட்ஃப்ளிக்ஸ். ஓடிடியில் ஓட்டி ஓட்டி பார்க்காம எனக்கு பிடிச்ச சீன்ஸை சீன் போட்டுட்ருக்கேன். உங்களோடு அரவிந்த் பாரதி. செம்ம சீன் மாமே அப்படின்னு ஒரு சீனை சொல்லும் அப்படின்னா, அந்த காட்சி அமைப்பு, அந்த வசனம், இது மட்டும் இல்லை அந்த காட்சியை எப்படி அவங்க படம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும். அப்படி ஒரு செம்ம சீனான ஓப்பனிங்கு இந்த எபிசோடில். ஏன்னா இதனுடைய காட்சி அமைப்பு சந்தோஷ் சிவன் அவர்களுடையது. கேமரா சும்மா பூந்து விளையாடி இருக்குது. அந்த மீனவ கிராமம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீனவ பகுதி, வந்து காலனி காலனியாக இருக்கக்கூடிய அந்த வீடுகள், முன்னாடி காலத்துலாம் அந்த காம்பவுண்ட் வீடு லைன் வீடுன்னு சொல்லுவாங்க. இப்போ அது மாறி கொஞ்சம் குடிசை மாற்று வாரியங்கள் மட்டுமே அதற்கான ஒரே மிஞ்சி போன அடையாளமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் வச்சுக்கலாம். அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்குள்ளே சந்தோஷ் சிவன் அவர்களுடைய அந்த கேமரா உடைய அந்த கண்கள் இதையெல்லாம் அழகழகாக பணம் பிடிக்குது பாருங்கள். மீனவ குடும்பங்களை, போட்ஸை, இது வலை பின்றவங்களை, மீன் பிடிக்கிறத, மார்க்கெட்டில் பூ விற்கிறத, பரோட்டா போடுறதன்னு எல்லாத்தையும் அந்த அது ஒரு அந்த அந்த முதல் ஓப்பனிங்கே வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் பயங்கரமான சீனு. காட்சி மொழி, அதுக்கப்புறமும் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்தாலும் எனக்கு ஆக்சுவலாக ஓப்பனிங்காக இருக்கக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம், இந்த எபிசோட் அல்லது இந்த செக்மெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த செக்மெண்ட்டுடைய டைரக்டர் இது யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அரவிந்த் சுவாமி தான் இதை வந்து இயக்கியிருக்கிறார். அரவிந்த் சுவாமி இயக்கியிருக்கிறார், அவர் நடிக்க தானே செய்வார் அப்படின்னா தெரியல. திடீர்னு இறங்கிட்டார். ரௌத்ரம் அப்படிங்கிறதான், அதாவது கோபம், ஆனால் நியாயத்திற்கான கோபம் அப்படிங்கிறது. ரித்விகா வந்து ஒரு பதட்டத்தோடவே இருக்கக்கூடிய, ஏற்கனவே தெரியாமல் தப்பான ஒரு இன்வெஸ்டிகேஷன் சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு அதை அடுத்த தடவை செஞ்சு மாட்டிக்காத இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு சூழ்நிலை ஒரு போலீஸ்க்கு. ஆனால் வரிசை கட்டி எஃபர்ட்ஸு, தமிழில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட வார்த்தையும் வந்து வரிசை கட்டி வந்துருக்கு. எஃபர்ட்ஸ்ன்னு சும்மா சொல்கிறேன், ஆக்சுவலாக எஃப் இல்லைன்னாலும் தமிழில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட வார்த்தையும் இந்த சின்ன எபிசோடில் கேட்டிருக்கலாம். ஒருவேளை அந்த இடத்துக்கு தேவையான மொழிநடையாக அதை இயக்குனர் கருதி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். ஸ்ரீராம் வந்து அவுட்ஸ்டாண்டிங். அவர் தான் வந்து அந்த கோவப்பட்டு, அழகம்பெருமாளுடைய அந்த கேரக்டரை வந்து கோவப்பட்டு அவரை தாக்குவதற்கு போய் அதற்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படிங்கிறதும், ரமேஷ் சிலக்குடைய அந்த ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸும் எல்லாம் கலந்து வரக்கூடிய ஒரு சின்ன இடம். எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீராமுடைய அந்த கேரக்டர் அப்படிங்கிறது கோலிசோடாவில் பார்த்த சின்ன பையன் அப்படிங்கிறத விட, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்களில் பார்த்த இளைஞனுங்கிற, உண்மையாகவே ஒரு கோவத்தினாலே ஒரு வாழ்க்கை மாதிரிய ஒரு இளைஞனுடைய ஒரு ஒரு சின்ன பையனுடைய கதை. ஒரு 13 வயதில் யாருக்கு ஒரு சின்ன பையனுக்கு எப்படிலாம் அந்த கோபம் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த எபிசோட். மற்றபடி கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு பொறுமை இருக்கணும், இல்லை உங்களுக்கு எப்போதுமே இந்த ரௌத்ரம் பிடிக்கும், கோபம் பிடிக்கும்னா இந்த எபிசோட் நிச்சயமாக பிடிக்கும். சந்தோஷ் சிவன் உண்மையாக பூந்து விளையாடுகிறார். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரூமில் அந்த பையனை, அதாவது அந்த ஸ்ரீராம் கேரக்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணும் பொழுது அது வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே கொஞ்சம் சுட வைக்குது. கிடையாது. நானாவது பரவாயில்லடா சூத்தில் தான் உதைப்பேன் அண்ணன் அப்படின்னு சொல்லி, அதாவது சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரக்கூடிய அந்த ஒரு டைலாக் ஆகட்டும். அதுக்கப்புறம் மெதுவாக அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி நீ சொல்லுடா நீ சொல்லுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனுடைய உடலுடைய தகாத பாகங்களை அந்த போலீஸ் தொட முயற்சி பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப ரொம்ப எப்படி ஒரு இன்ட்ராகேஷன் வன்மமாக போகக்கூடும் அப்படிங்கிறத இந்த ரௌத்ரம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு இளைஞனின் கோபம் என்பது ரௌத்ரம், இந்த கோபம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய பதிவுகளையும் கொடுங்க இந்த கமெண்ட்ஸாக. நவரசா ஆன் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த எபிசோடு ரௌத்ரம் சீன் போடுறேன் உங்களோடு அரவிந்த் பாரதி. சம சீன்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அல்லவை செய்தோருக்கு அறம் கூற்றாகும், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். என் மனசில் என்ன அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் வந்து நினச்சி, ஆனால் அல்லவை செய்தோருக்கு அறம் கூற்றாகும் அதை வந்து சரியான இடத்துல ஒரு பாடலாகவும் பயன்படுத்தி, அந்த பாடலை மட்டும் பயன்படுத்தலை அதுக்கு கிரெடிட்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வரிகள் சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோ வடிகள். ஆமாம், இளங்கோ வடிகள் நம்மளுடைய தமிழ் சினிமாவோட முக்கியமான ஒரு திரைப்படமாக இருக்கக்கூடிய நவரசாவில் ஒரு செக்மெண்ட்டுக்கு பாட்டு எழுதியிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொன்னால் நம்பிங்களா நம்ப மாட்டிங்களான்னு தெரியல. அப்படி தான் வந்து பிரமாதமான ஒரு படம் வந்து இன்மை. இன்மை அப்படின்னா வந்து இல்லாத இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த மொத்த செக்மெண்ட்டில் இசை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வடிவமைப்பை கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த கேலிகிராஃபியை ஒத்து சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் அந்த செட்டுக்கு சில நிறைய மெனக்கெட்டு இருக்காங்க, கீழக்கரை வீடுகளுக்கு மெனக்கெட்டு இருக்காங்க. அதே மாதிரி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு வசதியான அதே நேரத்தில் ஒரு தமிழ் அரபி அப்படின்னு சொல்லுவாங்களா, அரபி தமிழ் அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் மெனக்கெட்டுருக்காங்க. ஏகப்பட்ட மெனக்கெடல்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட படம் அப்படிங்கிறது தெரியுது. அப்படி யாரெல்லாம் மெனக்கெட்டுருக்காங்க அப்படின்னா, முன்னாடியே கிரியேட்டர்ஸுக்கு நம்ம இதில் நன்றி சொல்லியானோம். பயானகம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அந்த ரசம், அதாவது பயம் இருக்குது பாருங்கள், த ஃபியர், தாங்க முடியாத ஒரு பயம், உயிரை குடிக்கக்கூடிய அந்த பயம் இருக்குது பாருங்கள். அதை எழுதி இயக்கியிருக்காரு ரதீந்திரன் ஆர் பிரசாத். இதுதான் முதல் தடவை அவரோட ஒரு படைப்பை நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய விஷயம், இந்த வரிகள் எல்லாமே, அந்த தில்லி மான் அப்படின்னு ஒரு பாடல் வருது, அதுக்கப்புறம் வந்து சிலப்பதிகாரத்தினுடைய அந்த வரிகள் எல்லாத்தையுமே விஷால் பரத்வாஜ் அவர்களுடைய இசைக்கோர்ப்பு. அதுவும் எனக்கு அப்படியே கிரெடிட்ஸில் பார்க்கும்போது சிலப்பதிகாரத்தினுடைய வரிகளுக்கு இசையமைத்தவர் விஷால் பரத்வாஜ் அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து உண்மையாகவே அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு. ஸ்ரீகர் பிரசாதத்துடைய எடிட்டிங், அதனால் நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து குறைய சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. கேமரா வந்து வீரச்சிங் பண்ணிக்கிறாரு. நிறைய இடங்களில் கேமரா சொல்லியிருக்கலாமே அப்படின்னா இந்த எபிசோடில் நிச்சயமாக சொல்லி தான் ஆகணும், அந்த அளவுக்கு பிரமாதம். இதெல்லாம் சொன்னீங்களே, யார் நடித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் நடித்தாங்க, இந்த நடிக்கவே இல்லைங்க. அதாவது திணை விதைத்தவன் திணையறுப்பான், வினை விதைத்தவன் வினையறுப்பான். இதை மனுஷன் சொல்கிறார் பாருங்கள் சித்தார்த்த ஒரு இடத்துல, அதை சொல்கிற அந்த ஒரு உணர்வு பிழம்புக்கு கண்கள் வந்து அப்படி 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 போய் அங்கே போய் அதை வினையறுப்பான்னு சொல்லிட்டு இப்படி கழுத்து வர திருப்புவார். அண்ட் தான் யார் அப்படிங்கிறது, அவர் ஜின்னா இல்லை வந்து வேற ஆளா அப்படிங்கிறது கடைசியில் 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 தெரியக்கூடிய அந்த ஒரு பொழுது வரைக்கும் ஒன்றுமே கிரிப்பு கொஞ்சம் கூட குறையாமல் பார்த்துக்கிறாங்க சித்தார்த்தும் பார்வதி திருவத்துவம். பார்வதி நாயர் நம்ம முன்னாடி சொல்கிறதும் பார்வதி திருவத்தம் அப்படிங்கிற உங்களுடைய அஃபீஷியல் நேமாக இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் தான் மொத்த படம் அப்படின்னு நம்ம நினச்சாலும் இல்லை, அவங்க பார்வதியோடைய எஸ்டர் இயர்ஸ், அதாவது அவங்களுடைய சிறு வயது கேரக்டரில் நடிக்கக்கூடிய அந்த கேரக்டரில் ஒரு பெண் அமைஞ்சிருக்காங்க. சித்தார்த்த நல்ல வழியாக சிறு வயது சித்தார்த்த சித்தார்த்தாவே வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அது வரைக்கும் உங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. ப்ளஸ் அந்த முக்கியமான ஒரு ஜின்னை ஆட்டி வைக்கிற, ஜின்னை அனுப்பக்கூடிய அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, மந்திரவாதின்னு சொல்லுவோமா, மாயாஜாலம் சொல்லுவோம்னா, அது என்ன சொல்கிறாங்களோ, அவர் வந்து பிளாக் மேஜிக் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள், ஸ்பெல்லிங் எ கேஸ்ட், அதையும் செய்யக்கூடிய அந்த கேரக்டர்னு ஏகப்பட்ட கேரக்டர்களை சும்மா பிச்சு உதறியிருக்காங்கோ. ஆக மொத்தத்தில் பயனுக்கா வில் பி எ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பாக பாருங்கள். உம்ரா செஞ்சா, அதாவது செய்த பாவங்களுக்கு மற்ற வினை இறைவனுக்கு வினை தீர்த்து விட்டால் பாவம் தொலைந்து போயிடுமா, கங்கையில் மூழ்கினால் பாவம் தீர்ந்து விடுமான்ற மாதிரி அற்புதமான இந்த எபிசோடு சீன் போடுறேன் உங்களோடு அரவிந்த் பாரதி நவரசால பயானக்கா. இப்போ எதுக்கு உப்பாரி, புருஷன் எங்கே இருந்தாலும் நான் உயிரோடு தேடி கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற அந்த முத்துலட்சுமி அப்படின்ற கேரக்டர் இங்கே கேட்ட மாதிரி இருக்குதா? ஆமாம், அந்த கரையை வந்து இந்த கேரக்டர் பேர் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்தும், வீரப்பனுடைய எபிசோடையும் ஞாபகப்படுத்தும். ஆனால் நக்சலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒருவேளை வீரப்பனுடைய பின்னணி காலத்தில் இருந்த அந்த நக்சல் இல்லை வந்து மற்ற இயக்கங்களுடைய தொடர்புக்காக அதை குறிப்பிடுறாங்களான்னு தெரியல. ஆனால் ஆக மொத்தத்தில் எழுதியது, இந்த கதை எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மணிரத்னம் அவருடைய கதை, கே எம் சர்ஜுன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த முத்துலட்சுமின்ற கேரக்டர் சொல்லிட்டு ஒப்பதுக்கு ஒப்பாரி எங்கே இருந்தாலும் என் புருஷனை உயிரோடு கொண்டு தருவேன்ற அந்த டைலாக்குக்கும், காம்ரேட் அப்படின்ற ஒரு முக்கியமான கேரக்டரில் வரக்கூடிய கிஷோர் அவர்கள் சொல்லக்கூடிய தைரியம் வேணும் தோழா, ஒரு செகண்ட் தைரியம் வந்துட்டால் கூட உடம்பும் மனசும் ஒன்றா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ரெண்டு டைலாகுக்கு நடுவில் தான் கதை. ஓப்பனிங்கில் வந்து ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் தன் கணவனை தேடுகிறார். அந்த கணவன் எங்கே போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தேடுதல் வேட்டைக்கு போனார். தேடுதல் வேட்டையில் என்ன ஆச்சு, யாரை தேடி போனார், தேடப்பட்டவருக்கும் தேடுபவருக்கும் என்ன ஆச்சு, உறவு வந்துச்சா பகை வந்துச்சா அப்படிங்கிற கதையும், இவங்களுக்காக அதாவது தேடி போனார்ல அவங்களோட மனைவி கடைசி வரைக்கும் என்ன ஆனாங்க அப்படிங்கிறத, அதாவது ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக ஷார்ட் ஆரம்பித்து முடிக்கும் போது கையில் ஒரு கை குழந்தையோடு முடிச்சிருக்காங்க. இந்த இடைப்பட்ட இடைவேளியில் நடக்கக்கூடிய இந்த கதை, காடுகள், மக்களுடைய உரிமை, நிலத்தில் எப்படி வந்து அராஜகம் நடக்கக்கூடாது, எல்லாருக்குமான பொது உடைமை, இப்படி நிறைய தூவல்களை அங்கங்கே தூவி விட்டுட்டு நடுவில் ஒரு சூப்பரான விஷயம், தைரியம்னா என்ன, சிந்தனைனா என்ன, அது எப்படி ஒன்றா வேலை செய்யணுங்கிறது ஒரு சின்ன ஒரு பல்ஸையும், ஒரு இம்பல்சிவாக இல்லாமல் ஒரு பல்ஸாகவே கொடுத்துட்டு அப்படி சீராக கொண்டு போயிருக்கிறாங்க. ஒரு எஃபெக்டிவ் த்ரில்லர் அப்படின்னு சொல்ல முடியலனாலும் ஒரு தேடுதல் வேட்டைக்கான அத்தனை நல்ல விஷயமும் இருக்குது. அழகம் பெருமாள் வந்து அடிச்சு நொறுக்கியிருக்காரு. ஏன்னா முன்னாடி எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இதுக்கு முன்னாடிக்கு முன்னாடி எபிசோடில் வந்து அந்த கோவம் வருது பாருங்கள், ஆங்கர், அந்த எபிசோட்லேயும் அவர் வந்து ஒரு முக்கியமான நெகட்டிவ் ஷேட் கேரக்டர், இதுலேயும் வந்து ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். ஆக மொத்தத்தில் ஒரு மனைவி அப்படின்ற கேரக்டரில் அஞ்சலியோடைய அந்த முக்கியத்துவம், தேடுதல் வேட்டையில் இருக்கக்கூடிய அதர்வாவுடைய முக்கியத்துவம், அவங்களாம் அவர் பேரை நான் சொல்லவே இல்லை பாருங்கள் கடைசி வரைக்கும், வெற்றி அப்படிங்கிற அந்த கேரக்டர் தான் தேடுபவர். யாரை தேடுறாரு அப்படின்னா, காம்ரேட்ன்ற கேரக்டரில் அவர்கள் கிஷோரை தேடுறாரு. இந்த சைக்கிளில் இருக்கக்கூடிய தான் மொத்த கதையும். பவா சிலதரை போகிறவர்கள்லாம் வந்து சின்ன சின்ன கேரக்டரில் வந்துட்டு போகிறாங்க, பட் பியூட்டிஃபுல்லி டன், வெல் டன், எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல செக்மெண்ட்டு, அதற்கு மேலே சிந்தனைக்கும் கொஞ்சம் தீனி போட்டிருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் தான் நவரசால துணிந்த பெண், வீரத்தை கொடுக்கக்கூடிய, வீரத்தை பற்றிய சிந்தனை எழுப்பக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான செக்மெண்ட். இந்த தொட்டாவில் உங்கள் பேர் எழுதியிருக்கான்னு தெரியாது, பட் இந்த சீனில் நிச்சயமாக நான் ரசிச்சேன்றதுனால என் பேர் கூட எழுதிருக்கலாம் போல இருக்குது. ஆமாம், சீன் போடுறேன் உங்களோடு அரவிந்த் பாரதி நவரசன். நெட்ஃப்ளிக்ஸில் துணிந்த பெண் வீரத்தை பற்றி பேசுகின்றது. நான் இப்போது இந்த என்னோடய சீன் போடுறேன்னு எனக்கு பிடிச்ச சீன்களை பதிவு பண்ணுற இந்த நாள் இருப்பாருங்க, கிட்டத்தட்ட நவரசா ரிலீஸ் ஆகி ஒரு மூணு நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே இந்த மூணு நாளே கச்சா முச்சான்னு நவரசா பெரிய ஆக்டரை தவிர வரதுக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் உட்பட அத்தனை பேரும் போட்டு காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சிட்ருக்காங்க. ஏன்டா காய்ச்சிட்டு இருக்காங்க, என்ன அப்படி என்ன என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு மேக்கிங் அப்படின்னு நானும் பரவசப்பட்டு கொண்டு இருந்த அந்த பரவசை புசுக்கென்று புழிந்து விட்டு சீ தூப்போ என்று காரி தூப்பியது போல் இருந்தது கடைசியில் வந்த ஒரு செக்மெண்ட். ஆமாம், இத்தனை மிகப்பெரிய என்ன சொல்கிறது லெஜெண்ட்ஸ் சேர்ந்து பண்ண ஒரு படம், எந்த விதமான இம்ப்ரெஷனும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்படுத்தலை. ஒருவேளை அதனால தான் ஆடியன்ஸுக்கு அந்த கடைசியாக வர ஸ்ருங்காரா ஸ்ருங்காரா அப்படின்றத அவங்க காதல் இருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து காதல் இரக்கம் அப்படின்றதான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு நாட்டிய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்ருங்கார ரசம் எப்போ வரும்னா, தலைவனுக்காக வந்து அப்படி ஏங்கி ஏங்கி உருகி உருகி கிறங்கி கொடுங்கக்கூடிய அந்த பெண் காட்டக்கூடிய அந்த ஸ்ருங்கார ரசமாக இருக்கும். ஆனால் இந்த எபிசோட் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களுடைய இயக்கத்தில், பி ஸ்ரீ ஸ்ரீராம் அவர்களுடைய காட்சி அமைப்பில், இது ரெண்டும் சொல்லி ஆகணும், மூணாவது அவதர்கர் நான் கடைசியாக சொல்கிறேன். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கொடுக்கக்கூடிய இந்த உழைப்புக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங். இது யாருக்கான படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக இந்த சீரீஸில் யாராவது யங்ஸ்டர்ஸ் படம் பார்த்தே ஆகணும்டா, ஹெப் ஜென்ரேஷன்டா, கமாண்டா, லெட் சீடா, வாட்ச்டா, பிஞ்ச் வாட்ச்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு படமாக அதை கொடுக்கணுன்றதுக்காகவே ஜிவிஎம் வந்து பண்ணியிருக்காரு போல இருக்கு. பியூட்டிஃபுல் மேக். ஆக்சுவலாக அந்த படத்தோட ஸ்டாண்ட் அவுட் ஹீரோ, ஒரு இந்த செக்மெண்டோட ஸ்டாண்ட் அவுட் ஹீரோ ஆக்சுவலாக இசையமைப்பாளர் கார்த்திக் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட எண்ணம். அதில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் அப்படின்னா வந்து இளையராஜாவுக்கு மரியாதை செலுத்தினது மட்டும் இல்லாமல் டிஎம்எஸ் கண்ணதாசன் எம்எஸ்வி இவங்களுடைய இணைப்பில் பார் மகளே பார்ல ஒரு பாட்டு வரும் பாருங்கள், அதை வந்து மறு உருவாக்கம் செய்கிறதுக்கு சின்னதாக லைட்டாக கடைசி ஒரு ரெண்டு மூணு ஷாட்டுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து எனக்கு இதனுடைய பெஸ்ட்டு. சரி, என்னப்பா உனக்கு பிடிச்ச சீனுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச சீனுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நானும் நாணுகிறேன், அதாவது ஒரு ஆணுடைய நாணம் எப்படி இருக்க முடியும். இது நிச்சயமாக மற்றும் அவங்க வந்து அதை ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், இது எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ரொமான்ஸ் அப்படிங்கிறது இது லவ் இல்லைன்னு எனக்கு தோணுது. இது பியூராக அந்த அந்த ஒரு அடித்த மாதிரி ஒரு லஸ்ட் அடிக்கும் பாருங்கள், அதாவது மலரிடம் மெல்லியது காமம் கிடையாது, புயல் மாதிரி ஒரு காம அலை வீசும் பாருங்கள், அந்த ஒரு காம அலை சற்றே காதலாக வந்து போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் எனக்கு விவரித்ததாக தெரிகிறது. சில சீன் உண்மையாகவே சற்றே பொறுமையை சோதித்து விடுகின்றது அரசே அப்படின்ற ரேஞ்சில் இருந்தாலும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த அந்த ஒரு காட்சி அப்படிங்கிறது வந்து, உனக்கு உண்மையாகவே 22 வயசா அப்படின்னு அந்த கேரக்டர், அதாவது கமல் எனக்கூடிய அந்த கேரக்டரில் வரக்கூடிய சூர்யா நடிச்சிருக்கார்ல அப்படின்னு அந்த ஹீரோயினை பார்த்து கேட்கவும், அந்தம்மா வந்து ஆமாம் இல்லைன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, நல்ல வேலை நான் பயந்துட்டேன், உனக்கு உண்மையாகவே 32 வயசா அப்படின்னு கமல் கேரக்டரை பார்த்து அவங்க கேட்டுருந்தா என்ன இருக்குதுல்ல. ஆக்சுவலாக அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது, ஆனால் திருப்பி கேட்டுருவாங்களும் எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா என்னதான் பிசி ஸ்ரீராமுடைய கேமரா மொழி அப்படின்னாலும், அந்த வந்து ஒரு மொட்டைமாடி காட்சி போல ஒன்று வேப்ப மரத்து பின்னணியில் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தாலும், அன்ஃபார்ச்சுனேட்லி அவரை வந்து தேவையில்லாமல் ஏஜ் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்க வேணாம்னு தோணுது சூர்யாக்கு. ஏன்னா அவர் ஹீ டஸ் நாட் லுக் லைக் ஸோ, அது நம்ம சொல்வதற்கு நமக்கு உரிமை இல்லை. பட் இருந்தாலும் ஒரு காட்சி அமைப்பில் அந்த அந்த ஏஜ் ரெஃபரன்ஸை கொடுத்துருக்க வேணாம். பட் இது வந்து ஒரு பெரும் மூளைகளுடைய பெரும் முயற்சி. எனக்கு தெரிஞ்சு கௌதம் வாசுதேவனும் சூர்யாவும் பேசியிருப்பாங்க போல இருக்கு, நம்மளுடைய அந்த படம் சார் பெஸ்ட்டு படம் சார், அதில் அந்த ஒரு செக்மெண்ட் மிஸ் ஆகிடுச்சு, அந்த செக்மெண்ட் நம்ம எங்கேயாவது எடுத்துருக்கணும் அப்படின்னு நினச்சி டிலீட் ஆன சில சீன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அற்புதமான காதல் கதை எடுத்தால் அப்படி இருக்குமோ அப்படி தான் எனக்கு தோணுச்சு. நவரசாவுடைய க்ளோசிங் விட அப்படின் மச் பெட்டர். இந்த சிங்காராவை கொஞ்சம் எங்கேயாவது நடுவில் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தால் மற்ற ஸ்டோரிஸோட க்ளோசிங் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்திருக்கலாமோ என்னமோ. பட் ஸ்டாண்டர்டெலாம் பார்த்தா இந்த படத்துடைய இந்த செக்மெண்டுடைய ஆக்சுவல் ஹீரோ ஜிவிஎம்மோ சூர்யாவோ இல்லைன்றது என்னுடைய ஒப்பீனியன். ஆக்சுவலாக கார்த்திக் மியூசிக் கம்போசர் கார்த்திக் தான் அதனுடைய முழுமையான ஹீரோவாக நிற்கின்றார். அந்தளவுக்கு வந்து ஹி ஜஸ்ட் ஸ்டுட் அவுட், இட்ஸ் அ மியூசிக்கல் ஜேர்னி அப்படின்னா உண்மையாகவே இந்த 45 நிமிடம் அதை வர சொல்ல மாதிரிந்தேன் இருக்கிறதுலையே இந்த செக்மெண்ட் தான் கொஞ்சம் 45 நிமிடங்கள் போகக்கூடிய செக்மெண்ட்டாக இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவரசால இந்த ஷிங்கார ரசா ரொம்ப டக்குன்னு காதலில் வந்து ஒரு 10-15 தடவை வந்து லைஃப்பில் வந்துட்டு போனவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் பியூட்டிஃபுல் லைஃப் தட் தே ஹவ் ஷோட். பிரயாகா மார்டின் ஒரு ஃப்ரெஷ்ஷான முகம், கிட்டார் கம்பி மேலே நின்று, நீங்கள் நிற்க மாட்டீங்க நிற்காமல் ஓட்டுருவீங்க, கிட்டார் கம்பி மேலே நின்று அப்படி ஒரு நல்ல முயற்சி. வெல் தேங்க்யூ நவரசா ஆன் நெட்ஃப்ளிக்ஸ், என்னுடைய சீன் போடுறோன்னு எனக்கு பிடிச்ச சீன்களை கேட்க நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். வேறு ஒரு இதான ஒரு ஓடிடியில் ஒட்டாமல் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் வந்து அதில் இருக்கக்கூடிய நல்ல சீன்ஸ் தான் நிச்சயமாக நான் சீன் போடுறேன். உங்களோடு அரவிந்த் பாரதி.